நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியருடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மர்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காரர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் பதினெண் சித்தர் நமோ. என்று ஒரே ஒரு கேள்விதான் வந்தது, அதுவும் என்னிடம் இன்னும் தீச்சை பெறாத ஒருவருடைய கேள்வி. அவருடைய கேள்வி என்னவென்றால், ஐயா பாபாஜி இமயமலையில் எங்கு இருக்கின்றார்? அது கௌரி சங்க பீடம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை பற்றிய தகவல் கொஞ்சம் உங்களுடைய சத்சங்கத்தில் இன்று தர முடியுமா என்றது தான் அவருடைய கேள்வி. அவர் இன்னும் தீச்சை பெறாததால் அவரிடம் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி என்ற புத்தகம் இன்னும் அவருடைய கைக்கு செல்லவில்லை. வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பின்பக்கத்தில் இந்த கௌரி சங்க பீடத்தை பற்றிய தகவல்கள் சில யோகி ராமையா அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த இடத்திற்கு பாபாஜியால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த அன்பருக்காக இன்று வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலிருந்து வாசிக்கும் பக்கத்தை கௌரி சங்க பீடத்தை பற்றி தகவலை வாசிப்போம் எல்லோரும் சேர்ந்து என்று யோசித்திருக்கின்றேன். அவருடைய தகவல் என்னவென்றால், 1953 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 பாதியில் ஓர் அதிர்ஷ்டம் பெற்ற சீடருக்கு ஆச்சிரமத்தை இருமுறை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியது. ஆச்சிரமம் என்றால் பாபாஜி இருக்கும் இடம் கௌரி சங்க பீடம். சென்னை வேப்பரி பாபாஜி அச்சுக்கூடத்தில் ஒரு பிற்பகலில் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது அந்த அன்பர் அவர் தூள உடலை விட்டு இன்னொரு உடம்பில் முற்றிலும் புதிய சூழலில் இருந்தார். மத்திய இமாலயத்தில் ஒரு செவ்வக வழியில் திடீரென்று அவர் மாற்றப்பட்டார். 4 பக்கமும் பனி மூடிய மலைச்சிகரங்கள் வரிசையாக குகைகள். மிக பெரிய குகையின் முன்பு 14 பேர் வட்டமாக தங்கள் பிற்பகல் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் ஒரு மடம், சுற்றி அசாதாரணமாக துளசி செடிகள். துளசி மடத்தின் 2 பக்கமும் 2 மான்கள் பெரிய 2 மான்கள். பெரிய குகையின் அருகே ஓர் மூலையில் குளிக்க பெரியதோர் நீர்வீழ்ச்சி, அருகே சிறிய நீர்வீழ்ச்சி நீர் குடிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு. அவற்றிலிருந்து 2 நீரோடைகள் பெருகி கலந்து ஒன்றாகி மற்றொரு முனையில் உள்ள குகை வழியே சென்று மறைந்தது. பெரிய குகை கிரியா பாபாஜி மூலகுரு பாபாஜிக்குரியது. பின்னர் புதிதாக வந்தவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் இளமையோடு நீண்ட தலைமுடி தொங்க சிவப்பு துணியை உடுத்தியிருந்தார். உடல் சற்று பூசியதாகவும் நிறம் பழுப்பு கலந்ததாகவும் விளங்கின. அக்குழுவினர் மிக எளிய உணவாகிய 2 வாழைப்பழம், புழுங்கலரிசி சாதம், பழுப்பு சர்க்கரை, சிறிது பால் ஆகியவற்றை மட்டுமே உண்டனர் ஆகியவற்றை மட்டுமே உண்டனர் ஒவ்வொருவரும் தனித்தனி பாத்திரங்களில் தாமே சமைத்தனர். சாதத்தை கிண்ணத்தில் சாப்பிட்டு ஒரு கைப்பிடி சர்க்கரை சேர்த்து பால் ஊற்றி தங்கள் தேவைக்கு ஏற்ப சாப்பிட்டார்கள். அப்படியே நினைப்பிலிருங்கள். சாப்பிட்டார்கள். அழகான தூய மர ஸ்பூன்களால் உணவு கலவையை கலக்கினர். இவ்வாறு சாப்பாடு நடந்தது. புதிதாக வந்த பக்தர் இதைக் கண்டு பரவசமடைந்தார். பின்னர் அவரே இதனை பின்வருமாறு வர்ணிக்கின்றார். எவ்வளவு அழகு! அற்புதமான காட்சி அது! அத்தகைய உணவை எங்கு எதிர்பார்க்கலாம்! இப்போது அதற்கு தக்கபடி மாறிக்கொள்ள வேண்டும். அவர்கள் வெள்ளையாடை அணிந்திருந்தார்கள். எல்லோரும் காவி நிறத்தை காண முடியவில்லை. புலி, மான், சிங்கத்தோள்களின் மீது அவர்கள் அமர்ந்திருந்தனர். இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசினர். சாப்பிடும் போது சுதந்திரமாக ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தனர். அந்த குழுவில் சுவாமி பிரானந்தவா இருந்தார். மூன்று பேருக்கு தாடி தொப்புள் வரை நீண்டிருந்தது. 9 அல்லது 10 வயதுள்ள பெண் ஒருத்தி வெள்ளை சட்டையும் பாவாடையும் அணிந்திருந்தாள். பெருத்த வெள்ளை ஆடை அணிந்த மேலை நாட்டு பெண் ஒருத்தியும் அந்த குழுவில் தென்பட்டாள். சத்குரு பாபாஜியை அடுத்து அவரது தங்கை மாதாஜி நாகலட்சுமி இருந்தாள். ஒல்லியாக அழகான சிவப்பு வடிவம் அவளுடையது. குருவை விட அவள் உயரம் அதிகம். அவள்தான் ஆச்சிரம ஏற்பாடுகளை செய்பவள். பரமஹம்ச யோகானந்தரின் சீடரான காசியை நினைவுபடுத்தியது. அன்னையின் முகம் முன்பக்கம் பார்க்கும் போது நீலகண்டனின் மனைவி போல் அன்னை காணப்பட்டாள். பக்கவாட்டில் பச்சைக்கரை கொண்ட வெள்ளை புடவையையும் கழுத்தை சுற்றி ஒரு துணியும் அணிந்திருந்தாள் அன்னை. இந்த குழுவில் ஓர் அன்பரின் வரலாறு ஆர்வம் மிக்கது. அவர் ஒரு முஸ்லீம் அரசர். தம் படையில் ஒரு பகுதியை பாபாஜிக்கு தருவதாக கூறினார். கையசைத்து மறுத்துவிட்டார் பாபாஜி. அடுத்து தம் செல்வம் எல்லாவற்றையும் வழங்க முன்வந்தார் அரசர். அதையும் மறுத்துவிட்டார் பாபாஜி. இறுதியாக அந்த பக்தர் தம்மையே பாபாஜிக்கு திருவடிகளில் கொடுத்தார். பாபாஜியும் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் இன்று வரை அக்குழுவின் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றார். குருநாதரிடம் சரண் பூதலில் அடையாளமாக விளங்குகின்றார். அவ்விடம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. ஆனால் சூரியனோ சந்திரனோ அல்லது எந்த விளக்கும் தெரியவில்லை. அது பற்றி கேட்டபோது போக போக அதை நீ அறைவாய் என்றார். அருகிலிருந்த குகையை காட்டி இது உனக்கு என்றார். குகையில் ஒரு கூடமும் மான் தோளும் சமையல் பாத்திரங்களும் காணப்பட்டன. மாதாஜியின் குகை இன்னொரு வரிசையில் முதலாவதாக காணப்பட்டது. குருவின் குகையை சோதிக்க விரும்பிய அவரிடம் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டது. தமக்கு அருகிலிருந்த குகையை காட்டி சத்குரு இது அவனுக்கு தன்னுடைய மகனுக்கு என்றார். அதுதான் யோகிராமையா. எங்கே அவன் என்றார் நண்பர். உரிய நேரத்தில் மாதாஜி அவனை கொண்டு வருவார் என்றார். அப்போது சென்னையில் அவர் மகனின் தூல உடலை ஒருவர் அழைத்ததால் தொந்தரவு செய்யப்பட அவன் மகன் சென்னையில் இருந்த உடலுக்கு அரை மனதோடு வர வேண்டியதாயிற்று. குருவின் அருளால் அடுத்த நாள் விடியற்காலை அவர் கௌரிசங்க பீடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். மீண்டும் தினமும் காலை நாலு மணிக்கே எல்லோரும் விழிக்க வேண்டும். அவர்களை வரிசையாக மாதாஜி நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க அழைத்து செல்வாள். பின்பு 1 மணி நேரம் சாதனை. பின்பு காலையில் நல்ல பசும்பால் குடிப்பதற்கு ஆச்சிரமத்தில் அழகான வெள்ளை நிற பசுக்கள் இருக்கின்றன. பீடத்தின் வாயில் புதிரான கதவுகளை கொண்டது. தேவையான போது கதவு தானே திறக்கும். பசுக்கள் இரவில் குடிசைகளில் கட்டப்பட்டிருக்கும். பகலில் மேய்ப்பவர்கள் 1 மைலுக்கு அப்பால் அவற்றை மேய்த்து வருவார். பீடத்தை சுற்றி புல்வெளிகள் உண்டு. மாதாஜியே பால் கறப்பாள். பாபாஜி உட்பட எல்லா ஆசிரம வாசிகளும் வரிசையில் நின்று கிண்ணங்களில் பாலை பெற்று அதனை காய்ச்சாமல் குடிப்பார்கள். சாதாரண உலகில் இவ்வாறு செய்தால் நோய் உண்டாகும். அங்குள்ள பசுக்கள் கஷய நீ நோய்க்கிருமிகளால் பாதிக்கப்படாதவை. இன்று பாபாஜி வரிசையில் நான்காவது ஆளாக நின்று மாதாஜியிடம் பாலை பெற்று கொண்டார். குருநாதரின் குழந்தைக்கும் சிறிது கிடைத்தது. அன்றாட பழக்க வழக்கங்களை குருவிடமிருந்து அவர் கற்றார். நண்பகலில் உணவு, பின்பு மாலை 6 மணி வரையில் ஆசிரம வாசிகள் சாதனை புரிவர். சில சமயம் குருநாதர் சிறப்பான செய்திகளை சொல்வார். சத்சங்கம். மாலை 6 மணிக்கு பால் குடித்துவிட்டு ஹோம நெருப்பை சுற்றி 1 மணி நேரம் அமர்வார். பின்னர் ஹோமத்தில் பயன்படுத்தப்பட்ட பழங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நேரம் தவறாமல் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என வந்தவர் அறிந்தார். குருநாதர் இதெல்லாம் கேட்காதே, பார்த்து புரிந்து கொள் என்றார். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்குள்ள மலர்களை கொண்டு தவறாமல் பூஜை நடக்கும். இறைவன் திருவடியில் சிறிது மலர்களை வைத்துவிட்டு ஓர் உயர்ந்த ஆசனத்தில் பாபாஜி அமர்வார். ஒவ்வொரு சீடரும் அன்னையை விவரமாக வழிபடுவார்கள். குருநாதர் சிரித்து கொண்டே, எதற்காக எல்லாவற்றையும் சொல்கின்றாய்? சில ரகசியங்களை உன்னிடமே வைத்துக்கொள் என்றார். இல்லை குருதேவா, நான் இவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றாள் அன்னை. ஆம், நீ சொல்வது சரி. நீங்கள் இருவரும் ஒருபோதும் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து கொண்டது இல்லை என்றார். உங்களை பார்க்கும் பாக்கியத்தை அவனுக்கு எப்போது தருவீர்கள்? வரும் புனித பயணத்தின் போது சாதனையின் மூலம் 3 நாட்கள் அவன் என்னை தேட வேண்டும். பின்பு எல்லாவற்றையும் பார்க்க அனுமதி உண்டு என்று சொன்னார் பாபாஜி. இவ்வாறு இமயமலையில் குருநாதரின் கௌரி சங்க பீடம் மகிழ்ச்சியாக செயல்படுகின்றது. பாபாஜி மேலும் இரு சீடர்களை அவர்களை இருவரின் இரு பாதிகள் என கூறுவார் பாபாஜி. மொத்தம் 16 பேராக செய்ய நினைத்தார். பின்னர் இன்னொரு பெண் சாதகர் தியாகத்தால் அக்குழுவில் அங்கத்தினராகவும் தகுதி பெற்றார். இந்த 3 பேரையும் மூவராக பணியும் புரியுமாறு கூறப்படலாம். இன்னொரு புதிய சீடர் அவளது குழுவினர் 5 பேரை சேர்த்து 6 பேர் கொண்ட ஒரு அலகாக சேர்க்கப்படலாம். இவ்வாறு குருநாதர் நீங்களாக அங்கு 14 பேர் இருப்பர். இந்த பீடம் பூமியில் உள்ள சொர்க்கம். இதை தவிர ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் வெளியிலும் பாபாஜியின் அருள் இருக்கின்றது. சாதனையின் மூலம் சத்குருவின் அருளை கிரியாயோகி பெற்றால் அவர்கள் விஞ்ஞான சமாதி நிலையை அடையலாம். கிரியாயோகம் என்பது இமயமலையில் மட்டுமன்று ஒவ்வொருவர் இதயத்திலும் உலகம் தழுவியதாக விளங்குவதை அவர்கள் அனுபவத்தில் உணரலாம். கடவுளின் ராஜ்யம் பூமியில் அமைய கௌரி சங்க பீடமே வழிவகுக்கும். குருநாதரின் கனவும் அதுவே. அவரின் கிரியா யோகம் மனிதர்களின் கஷ்டங்களுக்கு உரிய மருந்து. மகா சமாதி அடைந்து உடலை உகுத்தவர் தாமாகவே கௌரி சங்கர் பீடத்தை சென்று சேர்வதில்லை. உடல் இருக்கும் போது அமுதத்தன்மை பெற்றவரே அங்கு செல்ல முடியும். இங்கு குரு துரோகிகளுக்கு இடமில்லை என்பது பாபாஜியின் தெளிவான செய்தி. இது எல்லோருக்கும் ஆகும். பாபாஜியின் பாதங்களில் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிடத்தில் சரணாகதி மூலம் உரிய நேரத்தில் இமயத்தில் உள்ள கிரியா யோகத்தில் தெய்வீக முழுமை பெறுவோம். ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி. இது கௌரி சங்கர் பீடத்தை பற்றி சத்குரு கிரியா பாபாஜியின் வாய்ஸ்அப் பாபாஜியில் பின்புறத்தில் சேர்க்கப்பட்ட 4-5 பக்கங்கள். இன்றைய சத்சங்கத்தில் இந்த புது சாதகர், இன்னும் தீட்சை பெறாத சாதகர், பாபாஜியின் இருப்பிடத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், கௌரி சங்கர் பீடம் என்றதை சொல்லை விட மற்றதொன்றும் தனக்கு தெரியாது என்று சொன்னபடியால் அவரிடம் இந்த வாய்ஸ்அப் பாபாஜி புத்தகம் இல்லை என்றும் அவர் அதை ஒரு குறையாக சொன்னபடியால் அவருக்காக இந்த 4-5 பக்கங்கள் இன்றைய சத்சங்கத்தில் வாய்ஸ்அப் பாபாஜியை வாசிக்கும் சத்சங்கத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற அன்பர்களும் இந்த பக்கங்களை இதுவரை வாசித்திருக்காவிட்டால் உங்கள் எல்லோரிடமும் தீட்சை பெற்ற அன்பர்களிடம் உங்களிடம் அந்த புத்தகம் இன்னும் இருக்கின்றது. பாபாஜியின் தெய்வீக குரல் கிரியா யோகத்தின் பைபிள். அதில் பின்னுக்கு இருக்கும் 4-5 பக்கங்களில் இந்த கௌரி சங்க பீடத்தை பற்றி யோகி ராமையா அவர்கள் கொடுத்த தகவல்களை நீங்கள் படித்து கொள்ளலாம். மீண்டும், இது மிகவும் அற்புதமான இடம். பாபாஜி வசிக்கும் இடம், பாபாஜி வாழும் இடம். இது இமயத்தில் சிவன் இருக்கும் இமயமலை உச்சிக்கு கீழே சிறிய மைல் தொலைவில் பாபாஜியின் ஆசிரமம் அமைந்திருக்கின்றது. அந்த இடத்திற்குத்தான் கௌரி சங்கர் பீடம் என்ற பெயர். அது மிகவும் அழகிய சோலையாக அமைந்திருக்கின்றது. அந்த பனி மலையில் கூட அந்த இடம் முழு நாளுமே ஒரு வெப்பம் இருக்கின்ற இடமாக அந்த மந்திர சக்தியினால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சய தகவல்கள் நீங்கள் இன்று வாசிக்கும் போது கேட்டிருப்பீர்கள். இதில் முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், பாபாஜியும் அவருடைய சீடர்கள் ஆகிய 14 பேரும் அங்கு யோகி ராமையா அவர்கள் சென்ற இடத்தில் இருந்ததாக இந்த தகவல். அவர்களை பார்த்து, அவர்களுடைய பயிற்சிகளை பார்த்து, அவர்கள் ஒரு நாளில் என்னென்ன எல்லாம் செய்கின்றார்கள் என்பது இதில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்களும் வீடுகளில் இருந்து சாதனை மூலம் செய்கின்றோம். ஆகவே சாதனை என்பது மிகவும் முக்கியமானது. அது எந்த நிலையிலும் கிரியா சாதகர்களுக்கு உயர்ந்த நிலையில் இருந்து கீழ்நிலை வரைக்கும் இந்த சாதனை முக்கியம். ஒவ்வொருவருடைய பயிற்சியின் மூலம்தான் நீங்கள் ஒவ்வொரு நிலையை அடையலாம். ஆகவே இதில் குறிப்பு என்னவென்றால், பாபாஜியும் பாபாஜியின் 14 சீடர்களும் காலையிலிருந்து மாலை வரை தங்களுடைய அந்த நாள் வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை எப்படி கழிக்கின்றார்கள், எப்படி சாதனை செய்கின்றார்கள், எப்படியான உணவு உண்கின்றார்கள், எவ்வளவு சந்தோஷமாக அந்த ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள் என்பது விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்பர்களே, நாங்களும் எங்களுடைய சாதனையை நன்றாக செய்வோம். கிரியா பாபாஜியின் திருவடியை ஒரு நேரம் அடைவோம். கிரியா பாபாஜி எங்களுடன் தான் பயணித்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய தேகத்தில் அவர் எல்லா இடமும் எல்லாருடனுமே பயணிக்கலாம். அதுதான் அவருடைய சுரூப சமாதி. ஆகவே நாங்கள் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். இந்த சரணாகதியை பற்றி கதைக்கும் போது சைவ சித்தாந்தத்தில் சொன்ன ஒரு உதாரணம் ஒன்று ஞாபகத்திற்கு வருகின்றது பேராசிரியர்களால். அதற்கு குரங்கையும் பூனையையும் வைத்து இந்த சரணாகதியை பற்றி ஒரு ஓமானம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியாத விடயம் அல்ல, ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம். ஒரு குரங்கின்ற குட்டியும் ஒரு பூனைன்ற குட்டியும் குட்டிகளாக இருக்கும்போது, குரங்கு குட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தாயை கவ்வி பிடித்து கொண்டிருக்கும் கால்களாலும் கைகளாலும் தாய் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பா ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு. அது தாவுவது மூலமாகவும் இருக்கலாம், நடப்பது மூலமாகவும் இருக்கலாம். குட்டி கட்டியாக தாயின் வயிற்றை பிடித்து கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படித்தான் அந்த குட்டி ஆரம்ப காலத்தில் தான் நடந்து திரியும் வரைக்கும் தாயுடன் இருக்கும். அதே மாதிரி பூனைக்குட்டிகளை பார்த்திருப்பீர்கள் என்றால், தாய்ப்பூனை பிறந்த குட்டிகளை தனதுடைய வாயினால் கவ்விக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும். ஆகவே இந்த ரெண்டு மிருகங்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், பூனை தன்னுடைய குட்டியை பக்குவமாக வாயினால் கவ்வி தன்னுடைய சொந்த பொறுப்பில் அந்த குட்டியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது தானாகவே நடக்கும் வரைக்கும் அதற்கு உதவியாக அந்த அந்த செயலை செய்யும். ஆகவே அந்த குட்டிக்கு எந்த நேரத்திலும் பயமில்லை. ஏனென்றால் தாய்தான் அந்த முழு பொறுப்பையும் ஏற்று அதை வாயினால் கவ்வி இடத்தை விட்டு இடத்தை நகர்த்தும். ஆனால் குரங்கு குட்டியை பார்ப்பீர்களாக இருந்தால், அதன் இயற்கை எப்படி அமைந்திருக்கின்றது என்றால், குரங்கு குட்டி தான் தாயை பற்றி கொள்ள வேண்டும். தாய் போரிடங்களிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்தும் செல்லலாம், நடந்தும் செல்லலாம். ஆனால் அது குரங்கு குட்டியை பொறுத்தவரையில் அது இருகத்தாயை பற்றி இருந்தாலும் சந்தர்ப்பம் இருக்கு தாயை விட்டு விலகி விழுவதற்கு. ஆகவே இந்த ரெண்டு மிருகங்களையும் வைத்து சைவ சித்தாந்த பேராசிரியர் சரணாகதி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அதை ஒரு விளக்கமாக வைத்திருக்கின்றார், இறை சரணாகதி. ஆகவே பூனை குட்டியைப் போல் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது அதன் வலியுறுத்தல் அந்த உபமானத்தில். ஏனென்றால் நாங்கள் பாபாஜியை பூரண சரணாகதி பாபாஜியிடம் அடைய வேண்டும். பாபாஜியிடமே எங்களை நகர்த்தி செல்லும் பொறுப்பை நாங்கள் அதை விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால் எங்களுக்கு இந்த துன்பம் என்பது இராது.
ஆனால் அந்த பூரண சரணாகதியை நாங்கள் நோக்கி செல்ல வேண்டும். அந்த பூரண சரணாகதியை நாங்கள் அடைய வேண்டும். ஆனால் இந்த உலகியலில் கூடுதலாக இருப்பதால் நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று இந்த குரங்கு குட்டியின் நிலை போல நாங்கள் தான் இறைவனை பற்றி இருக்கின்றோம் என்று அவரை பற்றி தாயை குரங்கு குட்டி பற்றி இருப்பது போல் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த நேரமும் நாங்கள் அந்த பற்றை விடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் பூனைக்குட்டியின் கதையில் அந்த சந்தர்ப்பம் இல்லை. தாயா தன்னுடைய குட்டியை விடுமையாக இருந்தாலே தவிர மற்றும்படி அது நடக்காது. ஆகவே அந்த பூனைக்குட்டியில் கதையில் வரும் தாயாக இறைவனும் நாங்கள் குட்டியாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த உபமானம் சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பாபாஜியை பற்றி கொள்வோம், சரணாகதி அடைவோம். பாபாஜியிடம் பூரண சரணாகதி, நிபந்தனையற்ற சரணாகதியை அடைவோம். அவரிடமே எல்லாவற்றையும் கொடுப்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் நம சிவாய். கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்று நாங்கள் கௌரி சங்க பீடத்தை பற்றி ஒரு அன்பரின் கேள்விகளுக்காக புத்தகத்திலிருந்து வாசித்தோம். உங்களுடைய இன்றைய நற்கருத்துக்களை நீங்கள் சாதகர்களுக்கு சொல்லலாம்.
நல்ல சிறப்பா இருந்துச்சு சத்சங்கம். கௌரி சங்கர பீடத்தை பத்தி ஐசா பாபாஜியில எழுதியிருக்கிறத நல்லா சிறப்பாக சொன்னீங்க, நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அதில் சரணாகதி தத்துவத்தை பற்றியும் சொன்னீங்க, அது அவர் அவர் பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேறி போகக்குள்ள இறைவன் நம்ம கூட இருந்து வழித்துணையா இருந்து வழி நடத்துவார், அதில் எந்த ஐயமும் இல்லை. சிறப்பாக இருந்துச்சு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி காத்திய.